அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். கிரேக்கத்தில் தீவிர இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட தலைவர் அலெக்சிஸ் சிப்ரேஸ் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் செலவினங்களுக்கு எதிரான அவரது சிரிசா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த தேர்தல் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சிரிசா கட்சி இப்பொழுது வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட சில சுயேட்சைகள் குழுவின் உதவியுடன் சிறிய அளவிலான கூட்டணி அமைத்து ஆட்சி ஏற்படுத்துகிறது.
கிரேக்கத்தில் இடதுசாரி சிரிசா கட்சி தேர்தலில் வெற்றியடைந்ததை தொடர்ந்து 11 வருடங்களில் இல்லாத அளவு யூரோவின் பெறுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் நிதிச்சந்தையும் கணிசமான மாற்றம் கண்டுள்ளது. லண்டன், பாரிஸ் மற்றும் பிராங்க்ஃபர்ட் ஆகிய இடங்களில் உள்ள பிரதான பங்கு சந்தைகள் மந்த நிலையில் ஆரம்பித்தாலும் பின்னர் முன்னேற்றம் கண்டுள்ளன. ஆனால் தெற்கு ஐரோப்பாவில் குறியீடுகள் வீழ்ச்சி கண்டன. கிரேக்கத்தில் சந்தை நிலைமை ஏற்கனவே சீரற்றுள்ளது. ஆனாலும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் வகையில் கடந்த வாரம் ஐரோப்பிய மத்திய வங்கியால் அரச கடன் பத்திரங்கள் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சட்டவிரோதமான வகையில் பெண்களின் பிறப்புறுப்பை சிதைத்தது தொடர்பில் எகிப்தில் முதல் முறையாக மருத்துவர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவ்வகையில் 13 வயதான சிறுமி ஒருவருக்கு நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சையில் அவர் மரணமடைந்ததை அடுத்து அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் அந்த வழக்கிலிருந்து மருத்துவர் ரஸ்லாம் ஃபாதலை விடுவித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருந்தது. இதனால் ஏமாற்றமடைந்த செயல்பாட்டாளர்கள் அதற்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினார்கள். இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.
உகாண்டாவின் அவப்பெயர் பெற்ற லோர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம் எனும் கிளர்ச்சி படையின் தலைவர் டொமினிக் ஆங்வென் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் முன் நிறுத்தப்பட உள்ளார். இவ்வாறு இந்த நீதிமன்றில் நிறுத்தப்படும் அந்த இயக்கத்தின் முதல் உறுப்பினர் இவர் ஆவார். த ஹேக்கில் இடம்பெற்ற முன் விசாரணையின் போது ஆங்வென் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதுடன் தான் எல்ஆர்ஏவின் முன்னாள் போராளி என கூறினார். யுத்த குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இழைத்ததான குற்றச்சாட்டுக்களை அவர் எதிர்கொள்கின்றார். இந்த குற்றச்சாட்டுக்களில் கொலை செய்து மற்றும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தமையும் அடங்கும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சிரியாவின் வடபகுதி நகரான கொபானேயில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகளுக்கு எதிராக குர்திஷ் போராளிகள் முன்னெடுத்து வரும் போரில் சில முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த நகரை கைப்பற்ற இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டைகள் நடைபெற்று வருகின்றன. கொபானேயை கைப்பற்ற IS தீவிரவாத அமைப்பு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் அவர்கள் தோல்வியுற்றால் குறியீட்டு அளவில் IS-க்கு அது பெரிய அளவில் பின்னடைவாக இருக்கும்.
இணையதள தாக்குதல் நடத்துபவர்கள் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் ஊடுருவி அதன் இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மாற்றியமைத்துள்ளனர். இந்த விமான நிறுவன இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் தலையில் தொப்பி மற்றும் டக்ஸிடோ என்ற ஒரு வகை கோட் அணிந்த ஒரு ஊரும் விலங்கின் படத்தை அவர்கள் பிரசுரித்துள்ளனர். இந்த படத்திற்கு 404 விமானம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற தலைப்பும் தரப்பட்டிருக்கின்றது. இந்த படத்திற்கு கீழே பள்ளி குழுவால் ஊடுருவப்பட்டது அதிகாரப்பூர்வ இணைய ஹெலிபேட் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஊக்கமருந்து பரிசோதனையில் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்கும் முயற்சியில் தோல்வியடைந்தால் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக முன்னணி பேட்மிண்டன் வீரர் லீ ஷாங் வெய் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். உலக அளவில் பேட்மிண்டன் போட்டிகளுக்கான ஆடவர் தரப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் மலேசியாவின் லீ வெங். கடந்த ஆண்டு அவர் ஒரு சோதனையில் தோல்வியடைந்திருந்தார்.
இந்தியாவின் முன்னணி கேலிச்சித்திர கலைஞர்களில் ஒருவரான RK லக்ஷ்மண் சற்று நேரத்துக்கு முன் காலமானார். அவருக்கு வயது 93. சிறுநீர பாதையில் ஏற்பட்ட தொற்று காரணமாக அவர் சில நாட்களின் முன்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று திங்கட்கிழமை அவர் உயிரிழந்தார்.